بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்றாரலாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. மாதந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இஸ்திரா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய உடமாக்களே, என் அன்பின் பெற்றோர்களே மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இஸ்திரா நிகழ்வின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தாரீகுல் அஇம்மா, அறிஞர்கள் அறிமுகம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தாரீகுல் அஇம்மா, அறிஞர் அறிமுகம் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு மத்தியில் அறிமுகமான பல துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட்ட அந்த அறிஞர்களில் ஒருவரான இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா இவ்வுலகை படைத்து அதில் ஏராளமான ஜீவராசிகளை படைத்து அதில் மனிதனை சிறப்புமிக்க ஒரு படைப்பாக மாற்றி அந்த மனிதன் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களையும் தூதர்மார்களையும் அனுப்பி இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக மாற்றியிருக்கின்றான். அந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே கொள்கை கோட்பாடுகள் மாத்திரமன்றி ஒரு மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய சகல விடயங்களிலும் மனிதனுடைய சகல துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு நேர் வழியாக இருந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய ஆட்சியினுடைய வரலாறு மிக நீண்டு கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய ஆட்சியினுடைய வரலாற்றினை இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்கள் பல காலகட்டங்களாக பிரித்து நோக்குகின்றார்கள். அதன் தொடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலம், உமையாக்களுடைய காலம், அப்பாசியர்களுடைய காலம், ஃபாத்திமியர்களுடைய காலம், மம்லூக்கியர்களுடைய காலம், உஸ்மானியர்களுடைய காலம் என்று இஸ்லாமிய ஆட்சியினுடைய காலகட்டம் நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இஸ்லாமிய வளர்ச்சியும் அதில் ஏற்படுகின்ற பின்னடைவும் என்பது யதார்த்தமான ஒன்றுதான். இந்த வகையில் ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நூற்றாண்டுகள் வரை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச ஒரு ஆட்சிதான் அப்பாசியர்களுடைய ஆட்சி. இந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு நாகரீகத்தின் உச்சகட்டமாக இருந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலேதான் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட்ட அனைத்து மிகவும் அதிகமான அஇம்மாக்கள் தோற்றம் பெற்ற ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அப்பாசியர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் எல்லை என்பது உலகின் பல திக்குகளாகவும் விரிவடைந்து சென்றதன் மாத்திரமின்றி இஸ்லாமிய கலைகளான தப்சீர் கலைகள், ஹதீஸ் கலைகள், ஃபிகிஹு கலைகள் என்று அதனுடன் மாத்திரம் இருந்து விடாது, மருத்துவவியல், வானவியல், புவியியல், வரலாறு, கணிதவியல் என அறிவியல் துறைகளும் வளர்ச்சியடைந்து சென்றது. இது மாத்திரமன்றி இக்காலகட்டத்தில் பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவகம் நிறுவப்பட்டு அந்த அறிவகத்திலே 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த அறிவகத்திலே நூலக பகுதி என்றும், ஆராய்ச்சிகள் பகுதி என்றும், வேறும் தர்ஜமா மொழிபெயர்ப்பு பகுதிகள் என்றும் இந்த பைத்துல் ஹிக்மா திகழ்ந்தது. இவ்வாறு அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலே கல்வியுடைய இஸ்லாமிய துறைகள் வளர்ச்சியடைந்து சென்றன. இருந்த போதிலும் பிற்பட்ட காலங்களிலே வந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய பலவீனங்களினாலும், சிற்றரசுகளின் தோற்றங்களினாலும், தாத்தார்களுடைய படையெடுப்புகளினாலும் அப்பாசிய ஆட்சி வீழ்ச்சியடைய செல்கின்றது. இப்ப இந்த காலப்பகுதியிலேதான் நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட இமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹும் அவர்கள் இக்கால பின்னணியை கொண்ட ஒருவர் தான். ஹிஜ்ரி 800ஆம் நூற்றாண்டு இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 1300 மஜிதல் என்ற பிரதேசத்திலே பிறக்கின்றார்கள். மஜிதல் என்ற பிரதேசம் இன்று பலஸ்தீனிலே அல் அஸ்கலானி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. இந்த மதிதல் என்ற பிரதேசத்திலே இமாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். இமாம் அவர்களுடைய பேர் அபுல் ஃபிதா இஸ்மாயில் பின் கசீர் என்று அவருடைய பெயராகும். இமாம் அவர்களுடைய தந்தை உமர் பின் கசீர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த இமாம் அவர்கள் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பத்திலே பிறக்கிறார்கள். இமாம் அவர்களுடைய தந்தை அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு மார்க்க அறிஞராக இருந்தது மாத்திரமின்றி கலைத்துறை மேலும் அரபு இலக்கியம் கவிஞராகவும் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் அந்த மதிதல் என்ற பிரதேசத்திலே ஹதீபாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளை ஒரு மார்க்கவுற்றுடைய சூழலிலே வளர்க்க வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய பிள்ளைகளை மார்க்கத்திலே வளர்க்க வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அந்த அடிப்படையிலே அவருடைய பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தார். அவருடைய இமாம் அவர்களுடைய மூத்த சகோதரரான அப்துல் பின் வஹாப் என்பவர் அவரும் ஒரு மார்க்க சட்ட அறிஞராக இருக்கின்றார். இமாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே அபு ஹப்ஸ் என்ற பெயர் கொண்டு பிரபல்யம் அடைந்திருந்தார். இமாம் அவர்களுடைய தந்தை மரணிக்கும் பொழுது இமாம் அவர்களுக்கு மூன்று வயது சிறுவராக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது தந்தை இறக்கும் போது இருக்கின்றார்கள். இருந்தபோதும் தனது தந்தையுடைய நல்ல ஒரு தீனுடைய சூழலில் வளர்ந்த அந்த குடும்பத்தை அவருடைய சகோதரர் அப்துல் வஹாப் என்பவர் பொறுப்பெடுக்கின்றார். தனது மூன்று வயது அந்த சகோதரனையும் பொறுப்பெடுக்கின்ற பொறுப்பு அந்த சகோதரனை வளர்க்கின்ற பொறுப்பு இவரை சார்கின்றது. இருந்தாலும் அவருக்கு ஊட்டப்பட்டிருக்கின்ற உரம் ஒழுங்கானதாக சிறந்ததாக இருந்ததனால் அவர் அதை பற்றி எந்த பயமும் கொள்ளவில்லை. தனது சகோதரனை கூட்டிக் கொண்டு தனது சகோதரனையும் குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுது இருக்கின்ற சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸ் நோக்கி செல்கின்றார். அந்த டமஸ்கஸ் நோக்கி சென்ற இமாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் தனது ஆரம்ப கல்வியை தனது சகோதரனிடமே கல்வி கற்றுக் கொண்டார். இதன் பிற்பாடு இமாம் அவர்கள் அந்த டமஸ்கஸ் பிரதேசத்திலே இருக்கின்ற ஏனைய அறிஞர்களிடம் தனது கல்வியை தொடர வேண்டும் என்ற ஆசை கொண்டு தனது கல்வியை தேடி செல்கின்றார். அங்கு பிரபல்யமாக இருந்த ஏனைய இமாம்களிடம் அவர் தனது கல்வியை கற்றுக்கொள்கின்றார். ஈசா இப்னு முத்ரீம் அதுபோன்று இன்னும் ஏராளமான அறிஞர்களிடம் அவர் தனது கல்வியை கற்றுக்கொள்கின்றார். அவர்களில் நின்றும் உள்ளவர்களில் ஒருவர் தான் அஷேக் இப்ராஹிம் அல் கஸ்ஸாசி, ஷேக் ஈசா இப்னு முத்தீம், முஹம்மது இப்னு அஸ்ஸிராஜி போன்ற அவர்களிடம் அவர் தனது கல்வியை கற்றுக்கொள்கின்றார். இவ்வாறு இந்த அறிஞர்களிடம் கல்வியை கற்றுக்கொண்ட இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்னர் அங்கு பிரபல்யமாக இருந்த ஒரு இமாம் இமாம் மிஸ்ஸி என்று அழைக்கக்கூடிய தஹ்ரீபுல் கமால் என்ற அந்த புத்தகத்தின் ஆசிரியர் இவரிடம் இணைந்து கொண்டு தனது கல்வியை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இமாம் மிஸ்ஸி அவர்களிடம் சேர்ந்து மிக நீண்ட காலம் கல்வியை தொடர்கின்றார். அவரிடம் கல்வி கற்றுக் கொண்டிருந்த இமாம் அவர்கள் அவருடைய மகளையே திருமணம் முடிக்கின்றார்கள். இவ்வாறு இமாம் அவர்களுடைய கல்வி பயணம் இந்த இமாம் மிஸ்ஸி அவர்களுடன் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் பிற்பாடு அங்கு அவர்கள் பிரபல்யமாக இருந்த இன்னொரு இமாம் தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். தனது கல்வியை இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்களிடம் சென்று மேலும் தனது கல்வியை தொடர்கின்றார். இவ்வாறாக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்வி பயணம் நீண்டு கொண்டு செல்கின்றது. இதன் பிற்பாடு இவர்களுடைய மாணவர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அதில் குறிப்பிடத்தக்கவர்களாக அலாவுத்தீன் இப்னு ஹஜ்ஜி அஷ்ஷாஃபிஈ, அல் ஹாஃபில் அபுல் மஹாசின் அல் ஹுசைனி, அல் ஹாஃபில் ஜெயினுத்தீன் அல் ஈராக்கி, முஹம்மது இப்னு ஹதர் அல் குரைஷி, அதுபோன்று அவருடைய மகன் முஹம்மது இப்னு கதீர் என்பவர்கள் இவருடைய மாணவர்களில் உள்ளடக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த சூழலிலே கல்வியில் மிகவும் பிரபல்யமாக இருந்தார்கள். அது மாத்திரமன்றி இமாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே அவருடைய பண்பாடும் அவருடைய செயற்பாடும் அந்த மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒன்றாகவே இருந்தது. இமாம் அவர்கள் எதையும் அவசரமாகவே மனநமிடக் கூடிய ஒரு சக்தி பெற்றவர்களாக ஒரு திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் குர்ஆனை அவர்கள் மனநம் செய்ததோடு ஏனைய பல ஹதீஸ்களையும் அவர் மனநம் செய்தார். அவ்வாறே இமாம் அவர்கள் எதையும் ஒருவர் ஒரு மார்க்க விளக்கத்தை கேட்டால் அதனை அவ்வாறே உடனே ஆதாரங்களுடன் சொல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அது மாத்திரமன்றி தனது மாணவர்களுக்கு மத்தியிலே மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்தார்கள். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கல்வி பயணமும் அறிவுத்துறையும் இவ்வாறே நின்று கொண்டு செல்கின்ற பொழுது இமாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஏராளமான படைப்புகளை தந்திருக்கின்றார்கள். ஏராளமான புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியிட்ட புத்தகங்களில் மிகவும் பிரபல்யமான ஒரு புத்தகம்தான் நாம் அறிந்த தஃப்ஸீர் இப்னு கதீர் என்று கூறப்படுகின்ற அந்த புத்தகமாகும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வெறுமனே குர்ஆனுடைய விளக்கம் ஹதீஸ்களிடம் மாத்திரம் தங்கியிருக்காமல் வரலாறு, இலக்கியம், அரபு இலக்கணம் ஆகிய துறைகளிலும் பாண்டித்யம் பெற்றார்கள். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பாளர்களை பகுப்பாய்வு செய்து மிக துல்லியமாக கணிக்கின்ற அந்த விடயத்திலே அவருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இமாம் அவர்கள் இந்த கலையிலேயும் தேர்ச்சி பெற்றார்கள். இதனால் அவர்கள் அந்த அறிவிப்பாளர்கள் வரிசைகளில் ஒருவராகவும் கணிக்கப்படுகிறார்கள். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிகவும் பிரபல்யமான அந்த தஃப்ஸீர் இப்னு கதீர் என்று சொல்லக்கூடிய தஃப்ஸீருல் குர்ஆனுல் அஸீம் இன்று எம்மத்தியில் நாம் அனைவரும் அறிந்த ஒரு தஃப்ஸீராக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொகுப்பான இந்த தஃப்ஸீர் இப்னு கதீர் என்பது பிரபல்யம் அடைந்திருக்கின்றது. இந்த தஃப்ஸீர் இப்னு கதீருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு அல் குர்ஆனிய வசனத்துக்கு அல் குர்ஆனை கொண்டும் அதன் பிற்பாடு பிரபலமான ஹதீஸ் தொகுப்புகளில் வந்திருக்கின்ற அந்த ஹதீஸ்களை கொண்டும் சஹாபாக்கள் தாபியின்களுடைய கருத்துக்களை கொண்டும் விளக்கமளிப்பதில் இந்த தஃப்ஸீர் இப்னு கதீருடைய தனிச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஃப்ஸீர் இப்னு கதீர் இன்று 4 பாகங்களில் வெளிவந்திருக்கின்றது. இந்த தஃப்ஸீர் இப்னு கதீர் என்ற இந்த தஃப்ஸீரை அத்துக்தூர் அலி அஸ்ஸாபூனி அவர்கள் 3 பாகங்களை கொண்ட ஒரு சுருக்கமாக அதனை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்று அந்த சுருக்கம் முஃத்தசர் தஃப்ஸீர் இப்னு கதீர் என்ற அந்த தஃப்ஸீர் இப்னு கதீருடைய சுருக்கம் இன்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதனை எம்மால் எடுத்து படிக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொகுப்புகளில் அடுத்து மிகவும் பிரபல்யமான ஒரு தொகுப்பு தான் அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று துறை நூலாகும். இந்த வரலாற்று துறை நூல் பல பாக்கங்களை கொண்டு 10 பாகங்களில் வெளிவந்திருக்கின்றது. இந்த பிதாயா வன் நிஹாயா என்ற இந்த நூலிலே இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் உலகம் படைக்கப்பட்டது, உலகம் தோற்றம் பெற்றது முதல் தான் மரணிக்கும் வரை இடம்பெற்ற அந்த நபித்தோழர்கள் மற்றும் சமுதாயங்கள் ஏனைய அறிவிப்பாளர்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை அதில் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். அதுபோக இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த தொகுப்புகளில் இன்னொன்றுதான் நபிமொழி அறிவிப்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய நிலை குறித்த தக்மீலுல் கமால் அவர்களுடைய நிலை குறித்த தக்மீல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலாகும். அதுபோன்று இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த இன்னொரு தொகுப்புகளில் ஒன்றுதான் முஸ்னத் மற்றும் சுனன் ஹதீஸ் தொகுப்புகளிலிருந்து தொகுத்தெடுத்த அல் ஜாமிஉல் மசானித் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்புமாகும். இது தவிர இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபலாயிலுல் குர்ஆன், சீரா அன் நபவியா, தாரிஹுல் அஹாதீஸ், இஹ்திசார் உலூமுல் ஹதீஸ், முஸ்னத் அஷ்ஷைஹைன், அல் முகத்திமாத் ஆகிய பல நூல்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு பல அர்ப்பணிப்புகளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இஸ்லாமுடைய கல்வி வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்த இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 777 ஆண்டு, கிறிஸ்துக்கு பின் 1372 ஆண்டு இறையடி சேர்கின்றார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான், நபியே நீர் ஞாபகம் ஊட்டுவீராக, நிச்சயமாக ஞாபகம் ஊட்டுதல் என்பது விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும். இந்த அடிப்படையில் இந்த இஸ்திராவுடைய ஒவ்வொரு மாதாந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இந்த இஸ்திரா நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தாரீகுல் அய்மா அறிஞர்களுடைய அறிமுகம் என்ற இந்த நிகழ்ச்சி வெறுமனே கேட்டுவிட்டு அந்த கேள்விகள் பின்னால் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடையளிப்பதனால் அதன் பிற்பாடு வழங்கப்படுகின்ற அந்த பரிசீலனைகளுக்கு மாத்திரமாக இந்த நிகழ்ச்சி கொண்டுவரப்படவில்லை. மாறாக படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றான், நபியே நீர் ஞாபகம் ஊட்டுவீராக, நிச்சயமாக ஞாபகம் ஊட்டுதல் என்பது விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும். அந்த அடிப்படையிலேயே இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்காக போடப்பட்டிருக்கின்றது. இந்த இமாமுடைய வாழ்க்கையிலே நாம் இருந்து பல படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தந்தை தனது பிள்ளைகளை ஒரு மார்க்கத்துடைய சூழலிலே வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இமாமுடைய தந்தை வெறுமனே இஸ்லாமிய சட்ட அறிஞராக மாத்திரமன்றி அரபு இலக்கியம், அரபு இலக்கணம் ஆகிய துறைகளிலும் கவிஞராகவும் கூட இருந்தார். தான் நினைத்திருந்தால் தனது பிள்ளைகளை அந்த வழியிலே அவர் உருவாக்கி இருக்கலாம். மாறாக தனது பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக இஸ்லாத்துடைய கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். இதனாலேயே இமாம் அவர்கள் இன்று எம்மால் மதிக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு பிரபல்யமான மனிதராக வந்தார். கிட்டத்தட்ட 2 கிழமைகளுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி பரவியது. அது எந்த அளவுக்கு உண்மை போய் என்பது தெரியாது, இருந்தாலும் படிப்பினைக்காக சொல்கின்றேன். அதில் ஒரு மாணவ ஒரு தந்தை தனது பிள்ளையை படிக்க வைக்கின்றார். அவர் ஆரம்ப கல்வியை சிறந்த முறையில் பெறுபெற்றோடு சிறந்த பெறுபவர்களுடன் பாஸ் பண்ணுகிறார். அவ்வாறே அவர் மேற்படிப்புகளையும் படிக்கின்றார். பின்னர் அவர் தனது உயர்கல்வியை தொடர்வதற்காக பிரிட்டிஷ் பல்கலைக்கழகம் நோக்கி செல்கின்றார். அங்கு அவர் பட்டப்படிப்பினை மேற்கொள்கின்றார், சிறந்த முறையில் சித்தியடைகின்றார். அங்கு அவருக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது. அது குணமாக்க முடியாத ஒரு நோய். இதன் பிற்பாடு தனது தந்தைக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். தனது தந்தைக்கு கடிதம் இவ்வாறுதான், நான் இங்கு எனது படிப்பினை சிறந்த முறையில் முடித்துவிட்டேன், சிறந்த பெறுபேறுகளை பெற்றுவிட்டேன், எனது அனைத்து சர்டிபிகேட்களையும் எடுத்துக்கொண்டு இங்கு வரும்படி அவர் தனது தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார். தந்தையும் இங்கு வருகின்றார். வந்தபொழுது வைத்தியசாலையில் இருந்த அந்த மாணவன் தனது தந்தையை நோக்கி சொல்கிறார், எங்கு எனது சர்டிபிகேட்கள், எங்கு எனது அந்த சர்டிபிகேட்கள் என்று கேட்டபொழுது அந்த தந்தை தனது ஃபைலை திறந்து மகனுக்கு காட்டுகின்றார். அந்த மாணவன் அந்த தந்தையை பார்த்து கேட்கின்றான், நான் இவர் அனைத்து நீங்கள் ஆசைப்பட்டபடி அனைத்து பரீட்சைகளிலும் சிறந்த பெறுபேற்றை பெற்றுவிட்டேன், இருந்தாலும் எனக்கு நீங்கள் குர்ஆனையோ இஸ்லாத்தை பற்றியோ எனக்கு படித்து தரவில்லை. இன்று நான் எனது வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கோ நாளைக்கோ நான் அல்லாஹ் எனது படைத்த ரப்பை நான் அடையப் போகின்றேன். நான் அந்த இறைச்சகனிடம் என்ன பதில் சொல்லப் போகிறேன் என்று நான் நினைத்து கவலைப்படுகின்றேன். ஏன் நீங்கள் எனக்கு இஸ்லாத்தை படித்து தரவில்லை என்று அந்த மாணவன் தந்தையை பார்த்து கேட்கின்றான். அந்த தந்தை அவன் அந்த மாணவனுக்கு பதில் சொல்ல முடியாத விதத்தில் தலைகுனிந்து நிற்கின்றார். இவ்வாறு இன்று பெற்றோர்கள் எத்தனையோ பேர் தனது பிள்ளை டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும், லோயராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அது தப்பு என்று சொல்லவில்லை. ஒரு இஸ்லாமிய உலகையே இன்ஜினியர்களாகவும் டாக்டர்களாகவும் லோயர்களாகவும் ஐடி ஃபீல்டுகளிலும் ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்று வர வேண்டும். அந்த டாக்டர் இஸ்லாமிய டாக்டராக இருக்க வேண்டும், அந்த இன்ஜினியர் இஸ்லாமிய இன்ஜினியராக இருக்க வேண்டும், அந்த லோயர் இஸ்லாமிய லோயராக இருக்க வேண்டும். அந்த ஐடி ஃபீல்டு உள்ளவன் இன்று இஸ்லாத்திற்கு எவ்வாறாக அதனை பயன்படுத்த முடியும் என்பதில் அவன் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். தனது பெற்றோர் இறந்த தனது பெற்றோருக்கு தொழுவிக்கக்கூடிய அந்த கடைசி தொழுகையான ஜனாசா தொழுகையை கூட சிறந்த முறையில் தொழத்தெறிந்தவனாக, தனது பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக அந்த டாக்டரும் அந்த இன்ஜினியரும் இருக்கின்ற பொழுதுதான் அந்த அவர்களுடைய டாக்டரும் இன்ஜினியரும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். குல்லுக்கும் ரா இன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரூயத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அந்த ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அவர்களுக்கு கீழிருக்கின்ற அந்த பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிள்ளை பெற்றோர்களே, உங்களுக்கு தந்த பொறுப்புகளில் ஒன்றுதான் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை சிறந்த முறையில் வளர்க்க வேண்டும், சிறந்த அறிவுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும், மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய அறிவு அவர்களுக்கு கட்டாயம் புகுத்தப்பட வேண்டும், குர்ஆனிய விளக்கங்கள் அவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். நாளை மறுமையிலே உங்களுடைய இந்த ஆசை டாக்டர்களும் ஆசை இன்ஜினியர்களும் இந்த பிள்ளைகளே நாளை உங்கள் மறுமையிலே உங்களுக்கு எதிராக வந்து, இறைவா இந்த எனது தந்தை எனக்கு இந்த கல்வியை எனக்கு போதித்தார், ஆனால் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று எனக்கு கற்பித்து தரவில்லை, உன்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று எனக்கு கற்பித்து தரவில்லை, இறை தூதரை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் எனக்கு கற்றுத்தரவில்லை என்று உங்களுக்கு எதிராகவே வாதாடக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிவிடாதீர்கள். வெறுமனே இந்த உலக லாபங்களுக்காக உங்களது பிள்ளைகளை வளர்த்து விடாமல், இஸ்லாமிய அறிவுள்ள பிள்ளைகளாக, இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு தெரிந்த இஸ்லாமிய மார்க்கம் புகுத்தப்பட்ட ஒரு பிள்ளையாக நாளைக்கு நீங்கள் மரணித்த பின் உங்களை பின்தொடர்வது மூன்று விடயங்கள் தான். அதில் ஒன்று சாலிகான பிள்ளை, நீங்கள் வளர்த்தெடுத்த சாலிகான அந்த பிள்ளை நாளைக்கு நீங்கள் மரணித்த பின்பு உங்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய, உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள். இவ்வாறே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக அனுப்பி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்ட மார்க்கமாக ஆக்கி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை எமக்கு போதிக்கின்றது. அந்த இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.